கந்த புராணத்திலே முருகப்பெருமானுடைய இளவயது திருவிளையாடல்கள் ஒரு அளவிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. பின்னாளிலே தமிழிலே சிற்றிலக்கிய வகைகளிலே பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இலக்கிய வகை வந்தது. இந்த இலக்கிய வகைகளிலே பிள்ளைத்தமிழிலே முருகப்பெருமானை பற்றி ஏராளமான பிள்ளைத்தமிழ்கள் வந்திருக்கின்றன. எத்தனையோ பிள்ளைத்தமிழ்கள் அங்கே இயற்றப்பட்டிருக்கிறார். இதுக்கெல்லாம் அடிப்படை போலே கந்தபுராணத்திலே கச்சியப்ப முனிவர் அதை சுருக்கமாக ஒவ்வொன்றையும் சொல்லிவிடுகிறார். ஸ்காந்தத்திலேயும் இறைவனுடைய திருவிளையாடல்களை பற்றி ஏராளமான செய்திகள் சொல்லப்படுகின்றன. எப்படியெல்லாம் திருவிளையாடல்கள் இறைவன் முருகப்பெருமான் புரிந்தான் என்று அதிலே சொல்லப்படுகிறது. நம்ம முதல்ல பார்த்த மாதிரி துயிலவோர் உருவம் துஞ்சி துண்ணை எழுந்து மென்சல் பயிலவோர் உருவம் யா இதன் பயோதரன் பவளம் வாய் வைத்து அயிலவோர் உருவம் நக்க அங்கு அமரவோர் உருவம் ஆடல் இயலவோர் உருவம் வாழா இறங்குவோர் உருவம் செய்தான் ஓரொரு தவிழ மெல்ல ஓரொரு தளர்ந்து செல்ல ஓரொரு நிற்றல் செல்லா தொய்யனை எழுந்து விட ஓரொரு இருக்க பொய்கை ஓரொரு உலக்கிச் சூழ ஓரொரு தாய் கண் வைக ஒருவனே புரிதலுற்றான் என்று சொல்லும்படியாக இறைவனுடைய பலவிதமான விளையாடல்களை அவன் தவழ்ந்து விளையாடுவதையும் அவன் சப்பாணி கொட்டுவதையும் மற்ற முருகனோடு அவன் சண்டை செய்வதையும் ஆறு உருவங்களாக இருக்கும் பொழுது அவன் சண்டை செய்வதையும் ஆடவோர் உருவம் செங்கை அரைவோர் உருவம் நின்று பாடவோர் உருவம் நாடி பார்க்கவோர் உருவம் ஆண்கள் ஓடவோர் உருவம் ஓர்வால் ஒழிக்கவோர் உருவம் யாண்டும் தேடுவோர் உருவமாக சிவன் மகன் புரிதலுற்றான் என்று பல இந்த பிள்ளைத்தமிழிலே என்ன இருக்குமோ அதையெல்லாம் சுருக்கமாக இதிலே சொல்லிவிடுகிறார். அதை விளக்காமல் இதையே ஆறு முகமும் கொண்டு ஆறு உருவங்களாக இருந்த ஒருவன் ஒரு கொண்ட பொழுது முருகப்பெருமான் அதை பாடின் படுமணி ஆர்த்திடும் பனை மண் குழல் இசைக்கும் கோடு அங்கு ஒலி புரிவித்திடும் குரல் வீணைகள் பயிலும் ஈடொன்றியே இரு பல்லியம் எரியும் எவர் எவரும் நாடும்படி பாடும் களி நடனம் செய்யும் முருகன் என்று சொல்லும்படியாக ஒரு பக்கத்திலே ஒரு மணி ஒரு வாத்தியத்தை வைத்து இசைத்துக் கொண்டிருக்கிறான், புல்லாங்குழல் ஊதுகிறான், கொம்பு வாத்தியத்தை வாசிக்கிறான், வீணைகளை பயிலுகிறான், சின்னஞ்சிறு வாத்தியங்களை அதற்காக முழக்குகிறான், எல்லாரும் கேட்கும்படியாக பாடுகிறான், ஆனந்த நடம் புரிகிறான் என்று சொல்லும்படியாக இவன் செய்யக்கூடிய திருவிளையாடல்களை கந்தபுராணத்திலே சொல்லுகிறார்கள். இத பல பிள்ளைத்தமிழிலேயும் மிக அற்புதமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். ஏராளமான பிள்ளைத்தமிழ்கள் முருகன் பேரிலே இருக்கின்றன. இந்த பிள்ளைத்தமிழிலே சொல்லும் பொழுது இரண்டாவது மாசத்துல இந்த பாட்டுடை தலைவன் இங்கே முருகப்பெருமான். பாட்டுடை தலைவனாக யார் இருக்கிறாரோ அவனை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவனிடத்திலே மற்ற இறைவர்களிடத்திலே வேண்டுவது. அப்புறம் அஞ்சாவது மாசமான பிறகு செங்கீரை பருவம் என்று, எட்டாவது மாசத்திலே தாளப்பருவம் தாளாட்டு, ஒன்பதாவது மாசத்திலே சப்பாணி என்று கைதட்டக்கூடியது, பதினோராவது மாசத்திலே முத்தந்தர வேண்டி அவனிடத்திலே கேட்பது, பன்னெண்டாவது மாசத்திலே அவன் தளர் நடை நடந்து வர வேண்டும் என்று வேண்டுவது, ஒன்றரை வருஷம் ஆகும் பொழுது ஒரு வருஷம் முடிந்தது அவன் நடக்க ஆரம்பிச்சான், ஒன்றரை வருஷத்துல இந்த பார் அதோ பார் அம்புலி என்று சொல்லும்படியாக நிலா நிலா ஓடிவான் அதை காட்டக்கூடிய நாம் இப்ப செய்யக்கூடியதெல்லாம் அங்கே இறைவனுக்கும் அங்கே பிள்ளைத்தமிழிலே செய்கின்றார்கள். ரெண்டு வருடம் ஆகும் பொழுது இந்த குழந்தை விளையாடுகிறது. ஆண் குழந்தையாக இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் விளையாடக்கூடிய விளையாட்டை எல்லாம் இது சிதைக்கிறது, சிற்றில் சிதையல் என்று மண் வீடு கட்டுவதை சிதைக்கிறது, அதனால அந்த சிற்றில் பருவம் என்று. மூணு வருடத்துல சின்ன பறை கொண்டு முழக்குவது, நாலு வருஷத்துல சிறு தேர் உருட்டுவது, இதையெல்லாம் இங்க வந்து கந்தபுராணத்துல சுருக்கமாக சொல்லிவிடுகின்றார். அவ்வளவுதான், எல்லாம் என்னென்ன செய்தான் என்று சொல்லும்படியாக எல்லாவற்றையும் ஒரு பாடலிலே என்ன என்ன எல்லாம் செய்தான் என்று ஸ்காந்தத்திலேயும் இப்படி வரும். இந்த பிள்ளைத்தமிழிலே சொல்லும் பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒரு உதாரணங்களுக்காக பார்க்கலாம். அவ்வளவுதான், பிள்ளைத்தமிழ் அதுவே தனி ஒரு பெரிய சப்ஜெக்ட். அந்த பிள்ளைத்தமிழிலே முருகப்பெருமானை பற்றி பல பிள்ளைத்தமிழ்கள் இருக்கின்றன முதல்ல சொன்னேன். அதுல இருந்து சின்ன சின்னத ஒவ்வொரு பருவத்திலையும் ஒவ்வொன்னு ஏதாவது ஒரு உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். இறைவன் முதல்ல அந்த காப்பு பருவம் அந்த ரெண்டு மாசம் ஆன உடனே இவனுக்கெல்லாம் காப்பு கட்டி இவன் எந்த இதுவும் இந்த காய அந்த காத்து கருப்பு இதெல்லாம் அண்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே இல்லையா, அது சொல்லுகிறார்கள். அஞ்சு மாதம் ஆகும் பொழுது இந்த குழந்தை என்ன பண்ணுன்னு அப்படியே புரண்டு படுத்து ஒரு கால் அப்படியே மடக்கி அப்படியே எந்திரிச்சு நிற்க முயற்சி பண்ணும். பேச்சு என்ன பேசுதுன்னு நமக்கு புரியாது, ஆனா அம்மாவுக்கு மாத்திரம் புரியும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாரு இப்படி சொல்றான் பாரு அப்படி சொல்றான் பாரு, இந்த அம்மா தான் சொல்லுவாங்க, அப்பா முடிச்சுட்டு இருப்பாரு அப்படியா அப்படியா அப்படிம்பார். என்னன்னே நமக்கே தெரியாது. அந்த குழந்தையினுடைய வாகை, அந்த மொழி தாய்க்கு மட்டும்தான் தெரியும். தாய் சொல்லுவா, இந்த மாதிரி இப்படி சொல்றான் பார், அப்படி சொல்றான் பாருன்னு. அப்போ அப்படியே ஒரு கை நீட்டி, ஒரு கை கீழே அப்படியே தரையில வச்சு, அப்படி தலையை நிமித்தி முகம் அசைத்து அப்படி பார்க்கறதுக்கு இந்த குழந்தை முயற்சி பண்ணும். அதுக்கு பேர் செங்கீரை பருவம்னு பேர். அப்படியே முயற்சி பண்ணி மேலே எந்திரிச்சு அப்படி தலையை ஆட்டும், ஆயிலிருந்து அப்படியே எச்சி எல்லாம் எச்சிலானது ஒழுகி கொண்டிருக்கும். இப்போ இந்த முருகப்பெருமான் இந்த செங்கீரை பருவத்தை ஆடுகிறான். பழனிமலை முருகப்பெருமானுடைய பிள்ளைத்தமிழிலே விஜயகிரி சின்னாவையன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் பாடியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மாலைகள் முருகப்பெருமான் அணிந்து கொண்டிருக்கிறார். தன் மலர் கடப்ப மாலை தாங்கிய தோழா போற்றி என்று இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி இருக்கிறது? வண்டாட நரவூரி மணம் மீறு மணி நீப மாலையாட, கடப்ப மாலை நீப மாலை இங்கே கடப்ப மாலை, கடப்ப மாலையை அணிந்து கொண்டிருக்கிறான். இந்த குழந்தை அப்படியே எழுந்திருந்து தலையை அசைத்து ஆட முயற்சிக்கிறது. அப்ப என்ன எல்லாம் ஆடுகிறதுன்னு, மாலைகள் போட்டு கொண்டிருக்கிறான், அதுல வந்து மணம் வீசுகிறது, அதுல தேன் பிளிற்றுகிறது, அதுக்காக தேனீக்கள் இருக்கிறன. வேற என்ன இல்லை, தேனீக்கள்னா யாருன்னா பக்தர்கள். இதை பின்னாடி நம்ம இதை பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். திருவாவடுதுறை தேவாரத்தில் ரொம்ப அழகாக இதை பற்றி ஒரு கருத்து வரும், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இங்கே இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்ட விஷயத்தை முடிச்சுடலாம். அப்போ ஆடும் பொழுது முருகப்பெருமான் அப்படி எட முயற்சிக்கிறான், எழுகிறான், தலையை ஆட்டுகிறான். என்ன ஆகிறதுனா அவன் தலையிலே பூக்கள் இருக்கின்றன, கழுத்திலே மாலைகள் அணியப்பட்டு இருக்கின்றன, கைகளிலே இடுப்பிலே கால்களிலே எல்லாவற்றிலேயும் மலர் மாலைகள் அவனுக்கு சூட்டி இருக்கிறார்கள். அப்படி சூட்டும் பொழுது எழுகிறான், எழும் பொழுது என்ன ஆகிறது, அந்த பூ அசைகிறது, பூ மாலை அசைகிறது. பூ மாலை அசையும் பொழுது மனமானது நீங்க பார்த்திருக்கலாம், அப்படி காத்து ஒரு வீசி வீச்சுச்சுன்னா அப்படி ஏராளமா மனம் வீசக்கூடிய மலர்கள் செடிகள் இருக்கும் பொழுது அப்படி ஒரு வாசம் வீசும். அப்படி மனம் மீறு மணி நீப மாலை ஆடுகிறதான். அப்ப என்ன ஆகிறது, தேன் ஒழுகுகிறது இல்லையா, அப்படியே என்னமோ யாரோ ஒரு இடத்துல இருந்து பீச்சு அடிச்ச மாதிரி நரவூரி, அதுல வண்டுகள் ஆடுகின்றன. வண்டாட நரபூரி மணம் மீறு மணி நீபம் ஆலையாட, வண்டுகள் ஆடுகின்றன. தேன் பிளிற்று அப்படியே அந்த இடத்துல யாரோ பீச்சுவதை போலவே தேனானது விழுகின்றது, மணமானது வீசுகின்றது, மாலைகள் அசைகின்றன. அந்த மாலைகள் அசைய காதுகளிலே குண்டலம் மகர குண்டலம் இட்டுக் கொண்டிருக்கிறான், அணிந்து கொண்டிருக்கிறான் முருகப்பெருமான். அந்த குழைகள் சேர் மகர குண்டலம் ஆட, காதை அப்படி அசையும் பொழுது ரெண்டு பக்கமும் அசைகிறதான், பளிர் பளிர் என்று ஒளி வீசுகிறது அந்த ரத்தனங்கள் எல்லாம். வஜ்ர கேயூரமுடன் மாறுவீர் பதக்க மாற, கையிலே கேயூரம் கங்கணங்கள் எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிறான், மாறுவிலே பதக்கம் அணிந்து கொண்டிருக்கிறான். அந்த பதக்கம் அப்படியே எழுந்திருக்கும் பொழுது எல்லாம் அசைகிறதாம், அசைந்து ஆடுகிறது. வைர கேயூரமும் மாறுவிலே பதக்கமும் அசைந்து ஆடுகிறது. எல்லாம் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பலவிதமான மலர் மாலைகள், அதுவே ஒரு வர்ணம், பலவிதமான வர்ணங்கள், சிவப்பு பச்சை வெள்ளை எல்லாம் இருக்கிறது. அப்படியே தாமரை மலர் மாலை எல்லாம் இருக்கிறது. அதுல வண்டுகள், ஒரு கருப்பு நிறத்துல ஒரு வண்டுகள் ஆடுகின்றன, ஒரு அரக்கு கலர்னு சொல்லலாமா, தேன் கலர்னு சொல்லலாம். அந்த தேனானது ஒரு பக்கம் அந்த இடத்துல அது ஒரு நிறமாக வந்து கொண்டிருக்கிறது. வைர அந்த கேயூரம் அணிந்து கொண்டிருக்கிறான், மார்பிலே நவரத்னமான பதக்கங்கள் அணிந்து கொண்டிருக்கிறான், அந்த பதக்கங்கள் ஆடுகின்றன, மகர குண்டலம் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த எல்லா விதமான நிற சேர்க்கைகள் ஒளி பொருந்திய இந்த நவரத்னங்கள் எல்லாம் அப்படியே பளிர் பளிர் என்று வீச, அது மட்டும் கிடையாது, நெற்றியிலே சுட்டி அணித்திருக்கிறார். யாரு? மேனை தந்த சுட்டி, யார்? அவங்க பாட்டி போட்ட சுட்டி. கொண்டாடு நெற்றுகிர் சுட்டியாட, அப்படி சுட்டியானது அதைந்து ஆடுகிறதான். எப்படி இருக்கும் இவனுடைய கருப்பு நிற குழல், சிவந்த மேனியன், மேலே அங்கே இருக்கக்கூடிய சிவந்த அந்த ரத்னங்களிலான சுட்டி, இவனுடைய நிறத்துக்கும் அந்த சுட்டியினுடைய நிறத்துக்கும் வித்தியாசம் தெரியல, ஆனா பளிச்சு பளிச்சுன்னு அது அடிக்கிறது. இவனுடைய ஒளி அதை விஞ்சி இருக்கிறது. கொண்டாடு நெற்றுகிர் சுட்டியாட, கரிய கொந்தள குஞ்சியாட, மேல அந்த சுட்டிக்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது சுட்டியை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய தலை இருக்கிறது, அங்கே வந்து நல்ல கருத்த குழல் இருக்கிறது. குஞ்சி கொண்டை போட்டு இருக்கின்றார்களாம். அப்படியே இந்த சின்ன குழந்தை, சில குழந்தைகள் பறக்கும் போதே அப்படியே ஏராளமா கொத்து கொத்தா முடியும், நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி இவனுக்கு என்னன்னா, சின்ன குழந்தை, ரெண்டு வயசத்து குழந்தை, ஐந்தாம் மாசத்து குழந்தை, அதுல ஏராளமான முடி இருக்கிறது, அங்கே தாயானவள் இவனுக்கு குஞ்சியை, அதாவது இவனுக்கு கொண்டை போலே போட்டிருக்கிறாளாம். அது ஆடுகிறது. அது மட்டும் கிடையாது, கோல நெடு வான்முகடு துடு கடல் திவலை போல் குருவியர் முகத்திலாட, அப்படி கடலானது ஆர்ப்பரிக்கும் பொழுது சின்ன சின்ன திவலைகள், நீங்க போய் அந்த கடல் பக்கத்தில் நின்னீங்க தெரியும், அப்படியே ஒரு தூசா அப்படியே வீசும், அப்படி வீசும்படியாக திவலை போல் குருவியர் முகத்திலாட. அவன் கஷ்டப்படுகிறான், முருகப்பெருமான் குழந்தை கஷ்டப்படுகிறது, அப்படியே முகத்திலே சின்ன வியர்வையானது வருகிறது. அந்த வியர்வை எப்படி வருகிறதா, அந்த வியர்வையானது கடலிலே சின்ன திவலையானது எப்படி வெள்ளை நிறத்தில் வருமோ அது மாதிரி வருகின்றது. கண்டாடும் அதரம் குவிந்தாட, அவன் எழும்பொழுது அப்படியே கஷ்டப்பட்டு அந்த குழந்தை இல்லையா அப்படியே வாய் உதடு நெடிக்கிறான். அதரம் குவிந்தாட, மாற்று ஏறு கனகத்திழைத்த அரஞ்ஞான் கதிர் விரித்தாட, அப்படி இடுப்பிலே அரஞ்ஞான் போட்டிருக்கிறான், எது தங்கத்தில் அரஞ்ஞான் இருக்கும் பொழுது அது அப்படியே பளிர் பளிர் என்று கதிர் விரித்தாட. நவமணியினால் செய்த இரு காலிற்சதங்கையாட, நவமணிகளாலே செய்திருக்கக்கூடிய அவனுடைய காலிலே இருக்கக்கூடிய சதங்கைகள் ஆட. திண்டாடும் அசுரரை கொல்லவர் தீரனே செங்கீரை ஆடியருளே, திருமருவு பழனிவரர் சிவகிரியின் முருகனே செங்கீரை ஆடியருளே என்று சொல்லும்படியாக செங்கீரை ஆடியருளுவதற்காக பாடுகின்றாராம். செங்கீரை ஆடுகிறான், அது ஐந்தாவது மாசம். அடுத்தது தாலாட்டு பாடுகிறார்கள் எட்டாவது மாசத்துல. ஒன்பதாவது மாசத்துல குழந்தை என்ன செய்கிறதா, சப்பாணி கொட்டி அப்படியே இரண்டு கைகளாலேயும் சப்பாணி கொட்டுகிறது, சின்ன கையை அப்படியே தட்டும். அப்படி தட்டினா எப்படி இருக்குது அதை சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் என்ன என்னெல்லாம் நீ சப்பாணி கொட்டி அருள வேண்டும் என்று இந்த பழனியிலே இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு சொல்லுகிறார். இவன் சப்பாணி கொட்டி ஆடுவதை கண்டு தபோதனர்கள் எல்லாம் ஆனந்தம் கொண்டு கண்ணீர் அருவி கொட்டி கொண்டிருக்கிறார்களாம். இது பக்கத்திலே இருக்கக்கூடிய தேவர்கள் கிந்தர்கள் கிண்ணரர்கள் கருடர்கள் கந்தர்வர்கள் எல்லா தேவாதி தேவர்களும் பார்வார் குழந்தை கை தட்டுகிறது என்று அவர்களும் சேர்ந்து தட்டுகிறார்கள். இப்ப குழந்தையோட சேர்ந்துட்டா நாமும் குழந்தையா மாறிடுவோம். சொல்லு, நம்ம சொல்லுவோம், அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, நான் சொல்லுவோம். நம்ம சொல்லும் பொழுது என்ன, அந்த குழந்தையினுடைய பாஷைக்கு போவோம். அதே மாதிரி அது ஆடும் பொழுது நாமும் ஆடுவோம், அது கை கொட்டுறதுன்னா நாமும் கொட்டுவோம், அது சிரித்தா நாமும் சிரிப்போம். அப்பா கண்ண பொதுக்கிறப்பர், அழுகிறப்பர், அப்பா அழுகிறப்பர், அம்மா அழுகிறப்பர், இதெல்லாம் இந்த விளையாட்டெல்லாம் விளையாடுவதை போலவே இந்த முருகன் கைதட்டும் பொழுது எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவர்கள் பக்கத்துல இருந்து கைதட்டுகிறார்கள். அதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும், அப்பா அம்மா கூட இவன் விளையாடி கொண்டிருக்கிறான், யார், பரமேஸ்வரனும் பார்வதியோடும். அங்கே இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களாம் யாரு, அப்பாவும் அம்மாவும், பரமேஸ்வரனும் உமாதேவியும். அப்படியே பார்த்து அப்படியே ஆனந்தத்திலே பெருமிதம், அந்த பெருமிதத்திலே இருக்கிறார்களாம். இதை கண்டு கணநாதர்கள் எல்லாம் பல்லியம், அங்கே பாரு இவன் கைதட்டுகிறான் என்று சொல்லி அவர்கள் பல்லியம் கொட்ட, அறமகளிர் வீணை கொட்ட, அங்கே வீணை இசைக்கிறார்கள். இவனுடைய கைவொலி அப்படி இருக்கிறது. எல்லாரும் முரசம் கொட்ட, கோல குறச்சிறுவர் என்று சொல்லும்படியாக குறச்சிறுவர்கள் எல்லாம் தன்னுடைய தொண்டகம் கொட்ட என்று நீ சப்பாணி கொட்டு உருள வேண்டும். சீலத்த போதனர்கள் ஆனந்தம் மீறி திரு கண்ணீர் அருவி கொட்ட, தேவர் கிண்ணரர் கருடர் கந்தரோர் ஆதியோர் செங்கை மலர் மாறி கொட்ட, பாலத்தில் நாட்டம் படைத்தவடர், பாலம்னா நெற்றியிலே, நெற்றியிலே கண், நாட்டம் படைத்தவன் நெற்றி கண்ணை உடையவன் பரமேஸ்வரன் உமையும், படிக்கரும் நல் உவகை கொட்ட, படிக்கவே முடியாத உவகை, ஏதோ அவனுக்காக இன்னொருத்தனுக்காக இந்த மத்தவங்கள்லாம் பண்றதுக்காக கூட அவருக்காக இவன் வந்து நமக்கு தாரகாதி அசுரர்களை சூரபத்மாதி அசுரர்களை கொல்லுவாங்களான்னு உடனே தேவாதி தேவர்கள் எல்லாம் பக்கத்துல இருக்கலாம், ஆனா அப்பா அம்மாவுக்கு அப்படியா இருக்கும், இவன் ஆடுகின்ற ஆட்டமே சந்தோஷமா இருக்காதா. பாலத்தில் நாட்டம் படைத்தவனோடு உமையும் பழிக்கரும் நல் உவகை கொட்ட, ஆனந்தத்தில் ஆனந்தம் கொட்டுகிறதா. இதுல இன்னொன்னு பார்க்கலாம், அம்பாளுக்கு அதிகர்விதான்னு பேரு, கர்வம் படைத்தவள், அது என்னது கர்வம் படைத்தவள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவ ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படி இருக்கிற காரணத்தினால நான் தான் மகாராணி. இப்ப சும்மா ஒரு மினிஸ்டர் அவருக்கு பி என்ன நான் யாரு தெரியுமா, இல்ல டிரைவரே நான் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லுவார். இவ மகாராணி, அதுவும் சர்வ லோகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாள் மகாராஜ்னி அப்படின்னு இருக்கிறான்னா அவளுக்கு கர்வம் இருக்குமோ, கர்வம் இருக்குமோ, கிடையாது. அதை பத்தியும் சொல்ல வேண்டாம். சர்வாருணானவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா,
நீங்க கல்யாணம் இந்த இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பார்க்கணும், பெண்கள் எல்லாம் எப்படி வர்றாங்கன்னு. அப்படி பட்டு புடவே மேலே ஏராளமா ஆபரணங்கள் போட்டுக்கொண்டு அவங்களுடைய நடையே வித்தியாசமா இருக்கும். அதுல ஒரு கர்வம் தெரியும். அதாவது ஆபரணங்கள் இந்த அழகுனாலே கர்வம் வருதா, சர்வாருணானவத்யாங்கின்னு சோபையோடு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்பிகைக்கு தன்னுடைய அழகினால ஆபரணங்களால கர்வீதம் வருமா? கிடையாது, அதுவும் கிடையாது. சரி, அப்புறம் என்ன இவளுக்கு அந்த கர்வம் எதுக்காக வருதுன்னா, புருஷங்காரன் நல்லா கொண்டாடிட்டு இருந்துட்டா அவனுடைய மனைவி வந்து ஆனந்தம் மிகுந்திருப்பாள், கர்வத்தோடு இருப்பாள். ஆனா அந்த கர்வம் கெட்டது செய்யாது, அதையும் கவனிக்க வேண்டும். இந்த புருஷன் வந்து தூக்கி வச்சு ஆடுகிறான் அப்படின்னு சொல்லிட்டா போதும், என்ன பொண்டாட்டிய தலையில ஒதுக்கி வச்சு ஆடுறான், ஒருத்தன் தான் ஆடி இருக்கிறான், யாருன்னு கேட்டா நடராஜ பெருமான் ஒருத்தர் தான் அப்படி பண்றார், தலையில கங்கையை தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார், வேற யாரும் பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லவே முடியாது. இதுல இன்னொன்னு உண்டு, இது ஏன் பண்ணார்னார், வேத வாக்கியங்களை எப்படியே மீட்பிப்பதற்காக பண்ணார்னார். இந்த சத்தபதி இதெல்லாம் பண்ணும் பொழுது அதுல ஒரு வாக்கியம் உண்டாம், என்ன பண்ணோம்னா, நீ உன்னுடைய குணத்தினாலே ஏற்றம் பெறுவாய், நீ அவனுடைய அவன் மீது அவன் தலை மீது அமர்ந்து கொண்டு ஆட்சி செய்யும்படியாக இருக்க வேண்டும் என்று மந்திரங்கள் வரும். அந்த அளவுக்கு நீ அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு நல்லவளா வல்லவளா அந்த இடத்துல நல்ல மனைவியா இருக்கணும்னு சொல்லக்கூடியது. இது எந்த கடவுளுக்கும் பொருந்தாது, யாருக்கும் பொருந்தாது, ஒருத்தர் தான் பொருந்து. எல்லாரும் என்ன தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆட முடியுமா என்ன? ஆனா இவர் ஒருத்தர் தான் வச்சிருப்பார், கங்கையை தலையிலே வைத்தார் சடிலத்தரன் என்று சொல்லுவார் இல்லையா, அது மாதிரி சடிலத்தரனாக கங்கையிலே கங்கையை ஏற்றுக்கொண்டிருக்கவன் சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் ரொம்ப என்ன பண்றாரா, அம்பிகையை இவள் தான் தனக்கு மேலே இருக்கக்கூடியவள்னு சொல்லி மகாராஜ்னின்னு சொல்லி அவர் கொண்டாடுகிறார் தன்னுடைய மனைவியை. ஒருவேளை சிவபெருமான் கொண்டாடுகின்ற காரணத்தினாலே இவளுக்கு கர்வமா? இன்னொன்னு உண்டு, இந்த க்ஷேத்திரபாலர்னு சொல்லிட்டு இது ஒரு அருமையான உருவம், சோழர் காலத்து சிற்பம். இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா மெட்ராஸ் மியூசியத்திலையும் பார்க்கலாம், செப்பு படிவமாக இருக்கிறது. அதை விட ரொம்ப அழகு என்னன்னா திருமியச்சோர்னு சொல்லி அங்கே எம்பெருமான் நீங்க போய் பார்க்கணும், திருமியச்சி நாதர் அந்த அங்கேதான் லலிதாம்பிகை இருக்கிற சிவபெருமான் அப்படி சுற்றி கோட்ட பிரகார அந்த கோஷ்டங்கள்னு சொல்லுவாங்கள் இல்லையா, அந்த நீங்க பாத்தீங்கன்னா துர்கை பிரம்மா எல்லாரும் இருப்பாங்க, தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் சிவன் கோயில்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கோஷ்டங்கள் கோஷ்டமூர்த்தங்கள்னு அந்த இடத்துல சின்ன சின்ன கரையா சுத்தி வரும்போது பிரகார சுத்தி வரும்போது இருக்கும். இங்கே சிவபெருமானை சுற்றி வரும் பொழுது அங்கே க்ஷேத்திரபாலர்னு சொல்லிட்டு ஒரு உருவம் உண்டு, அம்பிகையே அவர் என்ன பண்ணுவார், சமாதானப்படுத்திட்டு இருப்பார், அப்படியே அந்த தாடையை கைய வச்சு ரொம்ப சமாதானப்படுத்தி கொஞ்சின் இருப்பார். நிஜமாவே பார்க்கும் பொழுது ஒரு கணவன் ஒரு மனைவியை அப்படி கொஞ்சி சமாதானப்படுத்துறது இருக்கிறதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், தத்ரூபமா இருக்கும். அதுல இன்னொரு அழகும் உண்டு, அம்பிகை அதாவது இந்த கங்கை தலைமையில இருந்தா அதனால கோபம் வந்தான் அம்பிகைக்கு, அதை சமாதானப்படுத்துறார் சிவபெருமான். இதுல ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அம்பிகை சிரிச்ச மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல ரோஷம் இருக்கும். இதை வந்து ஆதிசங்கரர் சுந்தர லகர ரொம்ப அழகா சரோஷோ கங்காயாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தர லகரியில ரொம்ப அழகா சொல்லுவார். இவளை அம்பாள் வந்து இந்த நவரசங்களும் தெரிகிறதுன்னா, கோபம் எங்கே தெரிகிறதுன்னா, சக்களத்து யாருன்னா கங்கையை கண்டு சரோஷோ கங்காயாம் அப்படின்னு சொல்ல முடியாத ரோஷம் வருகிறதா கோபம் வருகிறதா அம்பிகைக்கு, கோபம் இல்லாதவள் அம்பிகை குணக்குன்று அவளுக்கு அப்படி வர்ற மாதிரி இந்த இடத்துல ரொம்ப அழகா எல்லாரும் சொல்லுவார்கள். ஆதிசங்கரர்ல இருந்து திருநாவுக்கரசுல இருந்து இதை யாராவது திரும்பி வச்சு போகும் பொழுது கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டுமல்ல மத்தியானம் அவருக்கு பிறண்டையினாலே செய்தப்பட்ட சாத நைவேத்தியம் உண்டு, அதாவது யமன் வந்து பூஜித்த தலம், சூரியன் வந்து பூஜித்த தலம், இதெல்லாம் உண்டு. அங்கே அவர்கள் மீண்டும் தங்களுடைய இழந்த தன்மைகளை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். ரெண்டு மூர்த்தங்கள் அங்கே ரெண்டு சிவமூர்த்தங்கள் உண்டு, போய் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும். இந்த தஞ்சாவூர்ல இதெல்லாம் ரொம்ப அழகு, அதுவும் இந்த சிற்பங்கள் சோழர் காலத்து சிற்பங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். இங்க அம்பிகை இது மாதிரி கொஞ்சி கொண்டிருக்கிறான், எதுக்கு சொல்ல வந்தேன்னா அம்பிகையை கொஞ்சி கொண்டிருப்பார் அந்த இடத்துல க்ஷேத்திரபாலர்னு சொல்லி சிவபெருமான், ரொம்ப அற்புதமா இருக்கும் அந்த சிற்பம். போய் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம கூட கொஞ்ச மாட்டோம் இந்த அளவுக்கு மனைவி எல்லாம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த கொஞ்சக்கூடிய காரணத்தினாலே கர்வீதம் வந்ததான்? கிடையாது. ஏன் வந்ததுன்னா குஹ ஜன்ம பூஹு, குஹனை படைத்த காரணத்தினாலே, குமார கணநாதாம்பா அம்பாளுக்கு இதெல்லாம் பேருண்டு, குமாரன் அதாவது முருகப்பெருமான், கணநாதன் இதை விநாயகனாகவும் கொள்ளலாம், கணநாதன் இந்த இவர்களுக்கெல்லாம் தாயாக இருக்கின்ற காரணத்தினாலே அப்படி போகும்பொழுது இது எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்கூலுக்கு போறோம்னா பெற்றோர் ஏதாவது இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடக்கும், அப்படி இல்லை ஏதாவது ஆண்டு விழா நடக்கும், என் பையன் பார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ், அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த அப்பா அம்மாவினுடைய கர்வம் இருக்கிறதே முகத்தில் அப்படியே அவ்வளவு அற்பட்டமா இருக்கும். தப்பே கிடையாது. இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் அப்படித்தானே. தந்த இந்த பையன் வந்து என்ன பண்ணணும், அடேயப்பா இவனை பெற்ற வயருடையாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ என்னும் வார்த்தை இதுவித்த ரெடிகேஷா, இதை ஆழ்வார் பாடுவார் கண்ணனை பத்தி. யசோதை இது பண்ணாலா, யசோதைக்கு சொல்லுகிறார், இவனை பெற்ற வயருடையாள் என்ன நோன்பு நோற்றாள்களோ அப்படி. அந்த கர்வம் இருக்கணும் இல்லையா, அந்த கர்வமானது எப்ப வரும்னா, குழந்தைகள் மட்டும் ரொம்ப அற்புதமா இருந்துட்டா. இது மட்டும் கிடையாது, இப்ப திதி சின்ன குழந்தைகள் இது வந்து பரீட்சையில பாஸ் பண்ணும், பாடும், ஆடும், நாடகத்துல நடிக்கும், இதெல்லாம் ஒரு கர்வம். கல்யாணமான பிற்பாடு நீ எங்களுக்கு அப்பா அம்மாவெல்லாம் போய் வந்து அவுட் ஹவுஸ்ல இரு, இல்ல கெஸ்ட் ஹவுஸ்ல இரு, போய் எங்கேயாவது முதியோர் இல்லத்துல இருன்னு அனுப்பாம, எங்க அப்பா அம்மான்னு பையனும் மாட்டுப்பண்ணும் இல்லைன்னா மகளும் மருமகனும் கொண்டாடிட்டாங்கன்னா, அதுவும் மாட்டுப்பண் கொண்டாடுறத விட மருமகன் கொண்டாடிட்டாங்கன்னா, இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஆனந்தம். ஏன் பொண்ணு நல்லா இருப்பா இங்க, அது முக்கியம், பொண்ணு நல்லா இருக்கிறாங்கிறது அர்த்தம். அது மட்டும் கிடையாது, மருமகன் கொண்டாடிட்டான்னா ஒரு வெட்கங்கறந்த கர்வம் பார்த்திருக்கணும் அந்த மாமியார்கள் இடத்துல. அடேயப்பா என்ன ஆனந்தம், அவர்கள் கர்வப்படுவார்கள்னா அதிகர்வீதா, எப்போ பிள்ளைகளினாலே ஆனந்தப்படக்கூடியவள். இங்க அதுதானே, பாலத்தில் நாட்டம் படைத்தவனோடு உமையும் பழிக்கு அரும் நல் உவகை கொட்ட, பழியே இல்லாதபடியாக அந்த ஆனந்தத்திலே இருக்கிறானா இவன் கல்யாணம் பண்றதுக்கு. அது பின்னாடி பார்க்கலாம், எப்படி நல்ல மருமகளாக இருந்தார்கள் தெய்வயானை வெள்ளி நல்லா பாடல்கள் உண்டு. இப்போ இங்க சின்ன குழந்தையா இருக்கும்போதே ஆனந்தம் இருக்கிறதாம். பர்வதாகார பெரும்பூத கணநாதர் பல்லியம் கொட்ட முற்றும் ஆலத்து எழும் தகுவர் நெஞ்சகம் பறை கொட்ட அறமகளர் வீணை கொட்ட அறநீதி மன்னர் மனை தோறும் முரசம் கொட்ட அசலம் தோறும் கழிப்பால் கோல குறச்சிறுவர தொண்டகம் கொட்ட நீ கொட்டியருள் சப்பாணியே குளிர் பொழில் பழனியில் வளர் குமர குருபரா கொட்டியருள் சப்பாணியே என்று சொல்லும்படியாக, அதை வந்து சப்பாணி கொட்டு என்று சொல்லும்படியாக அதை சொல்லுவார். அது மட்டுமல்ல, பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் எப்படியெல்லாம் கொட்டுகின்றார்கள் என்று, தண்டரள மலை கொண்டு கொட்டு நகராதிபா சப்பாணி கொட்டியருளே சமரமுணரண வீர பர சமய திமிராளி சப்பாணி கொட்டியருளே என்று அண்டர்தம் துயர் ஒளிந்தனம் என்று கொண்டாடி ஆலயம் கொட்ட மன்னும் அயிராணி கலவியமுது உண்டனம் எனத்தேவர் அரசு இரு கரங்கள் கொட்ட துண்டவெண் பிறை புரை எயிற்றுவெண் சூருள துண்ணனப்பறை கொட்ட நீள் சுருதி அந்தனர் இடந்தோறும் மங்களப் பெரும் தூரியம் கொட்டமுட்ட. இப்படி எல்லாரும் கொட்ட அவர்கள் சப்பாணி கொட்டியருளே என்று முருகப்பெருமானை சொல்லுகிறார். அடுத்தது 11 மாசம் 1 வருஷம் ஆக போகுது. அப்போ அந்த குழந்தையின் இடத்துல முத்தம் தர வேண்டும் என்று வேண்டுகிறாராம். நீ முத்தம் தர வேண்டும் என்று வேண்டுகிறார். இதே இந்த பகழிக்கூத்தர், பகழிக்கூத்தர் நம்ம முதல்ல ஒரு பாடல் பார்த்தோம், எப்படி அவனுடைய மார்பிலே வஜ்ர கேயூரமுடன் மார்பில் பதக்கமாட என்று சொல்லும்படியாக மார்பிலே பதக்கமாடி கொண்டிருந்ததுன்னு. இந்த பகழிக்கூத்தர் திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்த பரம வைஷ்ணவர். அவருக்கு வயிற்று வலியாலே அவர் துடிக்கும் பொழுது முருகப்பெருமானை சரணடைகிறார். முருகப்பெருமான் அவருடைய வயிற்று வலியை போக்குகிறான். அதனால திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடுகிறார், பரம வைஷ்ணவர். ஆனா முருகப்பெருமானுடைய அடியார் இவருடைய பெருமையை உணர்த்துவதற்காக என்ன பண்ணுகிறான், தன்னுடைய மார்பிலே இருக்கின்ற பதக்கத்தை அவரிடத்திலே துயிலிலே இருக்கும் பொழுது அவர் மீது போட்டு வருகிறான். அவங்க எல்லாரும் இந்த பதக்கம் காண இவர் திருடரோ என்று நினைக்கும் பொழுது அவர் முருகனோடு சேர்ந்து இரண்டரை கலக்கிறார் என்பதெல்லாம் சரித்திரமானது. திருச்செந்தூர் பக்கத்தில் இருந்தவர் பகழிங்கிற இடத்துல பகழி கூத்தர் என்று இவர் முருகப்பெருமானை திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் பாடியவர். அவர் சொல்லுகிறார், முருகா ஒவ்வொரு முத்துக்கும் முத்து வந்து ஏராளமான இடங்கள், அதாவது நம்முடைய தமிழ் மரபுப்படி எத்தனையோ இடங்கள்ல முத்துக்கள் வருகிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். முத்து வந்து இந்த சிப்பியில மட்டுமே வர்ற முத்து இல்லை, யானையில முத்து வரும், சங்குல முத்து வரும், வாழையிலே முத்து வரும், மேகங்களிலே முத்து வரும், இப்படிலாம் சொல்லி எல்லா இடத்துலையும் முத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மரபு உண்டு. இது வருமா வராதான்னு கேட்காதீங்க, முதல்ல வர இருக்கக்கூடிய புல்லு பூண்டே வரமாட்டேங்குது சரியா, இப்ப அத்தனையும் நம்ம அழிச்சு இதா வீடா மாத்திட்டு இருக்கிறோம், எங்க வரப்போகுது, வாழை நட்டாத்தானே வாழையில முத்து வருமா என்னன்னு தெரியும், யானையை விட்டாத்தானே, யானை இருக்கிற இடத்துல நம்ம தானே குடியிருக்கிறோம், இப்ப யானை வந்து அடிச்சதுன்னு சொன்னா என்ன சொல்ல முடியும், இப்ப இருக்கட்டும். இப்போ அந்த இடத்துல எல்லாம் முத்துக்கள் இருக்கின்றன, அதுக்கெல்லாம் விலையுண்டு, ஆனா உன்னுடைய முத்தத்துக்கு விலை கிடையாதுப்பா, அப்படின்னு சொல்றார். கத்தும் தரங்கம் எடுத்து தெரிய கருஞ்சூல் உழைந்து வலம்புரிகள் கரையில் தவழ்ந்து வாலுகத்தில் காண்ற மணிக்கு விலையுண்டு, கடல்ல விளையக்கூடிய முத்துக்கு விலையுண்டு. தத்தும் கரட விகட தட தந்தி பிறைக்கூன் மறுப்பில் விளை தரணன் தனக்கு விலையுண்டு. அதாவது யானையினிடத்திலே தோன்றும் முத்துக்கள் தோன்றும் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு கூட விலை சொல்லலாம். தழைத்து களைத்து வளர்ந்த மணி கொத்தும் சுமந்த பசிஞ்சாலி குளிர்முத்துனுக்கு விளையுண்டு. இந்த சாலின்னு சொன்ன வாழமரம் நத்தம், வாழ மரத்துல வருமா, அந்த வாழ மரத்துல வரக்கூடிய அதெல்லாம் ரொம்ப என்ன ரேரஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இதெல்லாம் நடக்காத விஷயம், ஆனா நடக்கிறது. அப்படி கூட வந்தா கூட அதுக்கு உண்டு. இப்ப நவரத்னம் அப்படி இருக்கா இல்லையா, அதான் நாகரத்னம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நாகரத்னம் இருக்கா இல்லையான்னு பல பேருக்கு ஒரு பெரிய வாக்குவாதமே உண்டு. இல்ல இல்ல, நாகம் சாப்பிட்டு போட்ட ரத்னத்துக்கு பேர் நாகரத்னம், இல்ல அது விஷத்தெல்லாம் வச்சா விஷம் வந்து ரத்னமா மாறும், இப்படி எல்லாம் யாரும் பாத்துருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அது ஒரு சம்பிரதாயம் உண்டு. அதே மாதிரி இங்கே சம்பிரதாயம் வந்து பசுஞ்சாலி குளிர்முத்து அப்படின்னு சொல்ற மாதிரி வாழ மரத்திலே முத்து வருமா, அது ரொம்ப 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 அரிதானது. ஆனா அதுக்கு கூட வேலை வச்சிடலாம். கொண்டந்தர் நித்திலன் தனக்கு கூறும் தரம் உண்டு. அதை கொண்டெல்லாம் இந்த மழை மேகங்களில இருந்து ஒரு முத்துக்கள் வரும், அதுக்கு கூட ஒரு ஏதாவது சொல்லலாம். உன் கனிவாய் முத்தம் தனக்கு விலை இல்லை. முருகப்பெருமானே உன்னுடைய கனிவாயினால எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தேனா, அதுக்கு விலை கிடையாதுப்பா. முத்தம் செரியும் கடல் அலைவாய் முதல்வா முத்தம் தருகவே என்று சொல்லும்படியாக நீ எனக்கு முத்தம் தர வேண்டும் என்று சொல்லுகிறார். இது இன்னொன்னு உண்டு. பழனிமலையிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில ஏதாவது, விஜயகிரி சின்னாவையன் முதலே சொன்னேன் இல்லையா, அவருடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அதை இங்க கொண்டு வந்து சொல்லுகிறார். பல கதைகளும் சொல்லி வருகிறார். இந்த முத்தம் தரும் பொழுது இருக்கின் முடிவை சிவனும் மலையமலை ஆதிபனும் எளிதுணத்திட இசைத்தாய் யுவமுகனுடன் அமர் செய்து மாயவன் ஒரு கால் இழந்த சக்கரம் அளித்தாய். அதாவது நீ சிவபெருமானுக்கெல்லாம், சிவபெருமான் அகஸ்தியருக்கெல்லாம் நீ உபதேசம் பண்ணவன், தாரகாசுரனோட சண்டை போட்டு மாய அதாவது விஷ்ணு இழந்த சக்கரத்தை திருப்பி கொடுத்தவன், பிரம்மனுடைய அகங்காரத்தை களைந்தவன், இப்படிலாம் நக்கீரனுக்கு நீ வந்து அவனுக்கு அருள் செய்தவன் அப்படிலாம் சொல்லி, சிறியனேன் மனமறியும் ஆடல் பல கனவினில் செய்து நனவினில் மறைந்தாய். ஏதோ அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னுடைய மனம் அறியும்படியாக நான் ஆனந்தப்படும்படியா கனவிலே பல ஆடல் செய்தாய், ஆடல் பல கனவினில் செய்து நனவினில் மறைந்தாய். ஆனா நேர அது பண்ணலப்பா, கனவுலதான்ப்பா. ஆனா வள்ளலார் இதையும் கேட்கிறார், கனவினேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணையீதோ. முருகப்பெருமான கேட்கும் பொழுது அட அதெல்லாம் விடு, கனவுலையாவது காட்டுப்பாவனுடைய திருவடியா கதைவரெல்லாம் தொடர்ச்சி வந்த செந்தாள் முக்க செங்கரும்பே அப்படின்னு சொல்லும்படியா, அந்த சிவந்த பாதங்களை கனவுல காட்டுனா கூட காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு அவர் சொல்றார். இவர் சொல்றார், கனவுல காட்டினேன் ஆனா நேர காமிக்கலையேப்பா. முறுக்கிதழ் கடுக்கும் செவ்வாய் கொண்டு இவ்வேளை ஒரு முத்தம் கொடுத்தருள்வையே. உன்னுடைய அந்த சிவந்த வாய் இருக்கிறது பத்தியா, அதனால இந்த ஒரு வேளை எனக்கு ஒரு முத்தம் கொடு. முகில் பொதிந்திடு பழனி மலை நின்று அருள்குமரா முத்தம் கொடுத்து அருளைய என்று சொல்லும்படியாக எனக்கு முத்தம் கொடுக்க வேண்டும். அது வந்து இந்த கதை சொல்லுவாங்க, குழந்தையினுடைய முத்தம் இருக்கிறதே அது சொல்லும் பொழுது அவ்வளவு கர்வம் வருகிறது. உச்சி தனை முகந்தால் கர்வம் ஓங்கி விழுதடி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடின்னு பாரதி பாடுவார். அப்படி அந்த குழந்தை வந்து அணைச்சு, அதுக்கு ஒரு நாம முத்தம் கொடுத்தாலும் சரி, அது நமக்கு முத்தம் கொடுத்தாலும் சரி, கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடிம்பா. கல்லு குடிச்சா கூட இந்த அளவுக்கு வெறி இல்லை, எனக்கு அதை விட வெறி கொடுக்கக்கூடிய அளவிற்கு குழந்தையினுடைய முத்தம் இருக்கிறதுன்னா. ஏன்னா இதுல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, ஆனந்தம் மட்டுமே உண்டு. அது நினைச்சா தான் கொடுக்கும், நமக்கு நினைச்சு கொடுக்கணும்னால அறதான் கொடுக்கும். சில குழந்தைகள் கடிச்சு தான் வைக்கும், அப்பதான் பல்லு முளைக்க நறுக்குன்னு கடிச்சு வச்சு இருக்கிறதுல ரத்தம் வர பண்ணிடும். அது நினைச்சு கொடுக்கும் பொழுது கடவுள் அருளும் அதை போலத்தான். அவன் நினைத்து அருள் கொடுக்கிறான், நம்மை அவனை விலை கொடுத்து வாங்க முடியாது. அவன் நினைத்தால் கொடுக்கிறான், அவனுடைய அருள் அப்படித்தான் கிடக்கும். இதே மாதிரி தான் இந்த குழந்தை முத்தம் தருவதைப் போலவே, அது எப்படி அது நினைச்சா முத்தம் கொடுக்குமோ அதை போல இறைவனும் தன்னுடைய அருளை கொடுக்கிறான். இது எப்ப முத்தப்பருவம்ங்கிறது 11 மாசம் ஆயிடுச்சுன்னா அப்ப நடக்கிறது. அடுத்தது 12, எது 1 வருஷம் ஆச்சு. அப்போ கூப்பிடுறோம் குழந்தைய, வாப்பா வாப்பா, குழந்தைய கூப்பிடும், அதான் வருகை பதி அந்த பருவம் என்று சொல்லுகிறார்கள் அந்த தமிழ் அறிஞர்கள். சின்ன நடை போட்டு, சின்ன சின்ன நடை போட்டு அப்படியே வருகிறதான் குழந்தை. குழந்தை வரும் பொழுது பல பேரும் அப்படியே அதில் எப்படி எப்படியெல்லாம் கதைகள் சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லியிருக்கிறார்கள் புலவர்களெல்லாம் இல்லை.